God has given us many examples in scripture of how he longs to set his people free from every bondage.
ஒவ்வொரு கட்டுகளிலிருந்தும் தம்முடைய மக்களை தேவன் விடுதலையாக்கும்படியாய் எப்படி அவர் வாஞ்சியாக இருக்கிறார் என்பதற்கு பல மாதிரிகளை வேதத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
If you read the Old Testament, it's full of such examples.
பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாதிரிகளால் நிறைந்திருக்கிறது.
God never wants any of his children to be in any type of bondage.
தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் எவ்விதமான கட்டுகளிலேயும் இருப்பதை விரும்புவதில்லை.
We saw how in the beginning God said that Adam must rule.
ஆதாம் எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆதியிலே அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம்.
Dear brothers and sisters, God called you to be a ruler, not a slave.
நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கும்படியாக அல்ல, நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார்.
The Bible says that Jesus has made us kings and priests.
நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
Not kings externally.
வெளிப்பிரகாரமாக ஒரு ராஜாவாக அல்ல.
The apostles were not kings externally.
அப்போஸ்தலர்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமாக ராஜாக்களாக வாழவில்லை.
Most of them were very very poor.
அப்போஸ்தலர்கள் அநேகர் மிகவும் ஏழைகளாக தான் இருந்தார்கள்.
Most of the early Christians were very poor.
ஆதிகால கிறிஸ்தவர்களில் அநேகர் ஏழைகளாக இருந்தார்கள்.
But spiritually they were kings.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்போனால் அவர்கள் அரசர்களாய் ராஜாக்களாய் இருந்தார்கள்.
They did not allow sin to rule over them.
தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை ஆளுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை.
And they did not become slaves to people either.
ஜனங்களுக்கும் அவர்கள் அடிமைகளாகவில்லை.
Jesus once said to his disciples in Luke chapter 22.
லூக்கா 22 அதிகாரத்திலே ஒருமுறை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இவ்வாறாக சொன்னார்.
There was a verse 24 at the last supper.
24 வசனம் அந்த கடைசி பந்தியிலே.
There was a dispute among them as to who is regarded as the greatest.
சீஷர்களுக்குள்ளே நம்மிலே யார் பெரியவன் என்பதை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் உண்டானது.
That dispute has been going on for 2000 years among Christians.
இந்த தர்க்கமானது 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது.
Is our church better than some other church?
மற்ற சபைகளை காட்டிலும் நம்முடைய சபை பெரிய சபையா?
Is it more spiritual?
அதிக ஆவிக்குரிய சபையா இருக்கிறதா?
Are we more spiritual than the CSI or Pentecostals?
CSI காரளை காட்டிலும் பெந்தகோஸ்தே காரளை காட்டிலும் நாம் அதிக ஆவிக்குரியவர்களா?
And among the CFC churches, are we more spiritual than the other CFC churches?
CFC சபைகளுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் மற்ற CFC சபைகளை காட்டிலும் எங்களுடைய CFC சபை சிறந்த சபையா, ஆவிக்குரிய சபையா?
These are the type of discussions that go on among people who have not been filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்படாத மக்கள் தான் இவ்விதமான ஆலோசனைகள் தர்க்கங்களுக்குள்ளாக இருப்பார்கள்.
That's why these disciples were like this.
ஆகவே தான் இந்த சீஷர்களும் அப்படி இருந்தார்கள்.
But today there are so many people who say they are filled with the Spirit and speak in tongues, but the same discussion is still going on.
இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இதே தர்க்கம் அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது.
Who can preach better?
யார் நன்றாக பிரசங்கிக்க முடியும்?
People are proud that I can preach better than somebody else.
வேறு ஒருவரை காட்டிலும் நான் நன்றாக பிரசங்கிக்க முடிகிறது என்பதனாலே பெருமையாக இருக்கிறார்கள்.
If ever such thoughts come into your mind concerning yourself or your comparison of your church with some other church,
உங்களை குறித்தோ அல்லது உங்களுடைய சபையை குறித்தோ எப்பொழுதெல்லாம் மற்ற சபைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ,
your family with some other family,
அல்லது உங்களுடைய குடும்பத்தை மற்ற குடும்பத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்,
one thing you can be sure of,
இப்படி நடக்கும்பொழுது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நிச்சயமாக இருக்கலாம்,
you are not filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை.
Why do I say that?
ஏன் நான் இதை சொல்கிறேன்?
Because the Holy Spirit is the Spirit of Christ.
பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர்.
And if he fills me,
அவர் என்னை நிரப்பும் பொழுது,
the first thing he fills me with is humility.
அவர் என்னை முதலாவது நிரப்பக்கூடிய காரியமானது தாழ்மை.
And that is a surprising thing I find among so many people today who say they are filled with the Holy Spirit.
அநேகர் நான் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
It is really difficult to find a humble spiritual leader in Christendom today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே உண்மையாலுமே தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்ப்பது, ஆவிக்குரிய ஆவியினால் நிறைந்த ஒரு தலைவரை பார்ப்பது அரிதாயிருக்கிறது.
Who has got the spirit of a servant.
ஒரு பணிவிடையின் ஆவியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தலைவர்.
You know, one mark of a servant is that he makes no demands on anyone.
வேலைக்காரனுடைய ஒரு அடையாளம் யாரிடத்திலிருந்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவனாய் இருப்பான்.
And Jesus told us not to be servants but to be slaves, which is even lower than a servant.
இயேசு நம்மை வேலைக்காரர்களாக இல்லை, வேலைக்காரருடைய நிலையை காட்டிலும் இன்னும் சற்ற கீழாக இருக்கக்கூடிய அடிமையைப் போல இருங்கள் என்று இயேசு சொன்னார்.
A servant can at least expect a salary at the end of the month.
ஒரு வேலைக்காரன் அந்த மாத இறுதியிலே ஒரு சம்பளத்தை எதிர்பார்ப்பான்.
But a slave,
ஆனால் ஒரு அடிமையோ,
he can expect nothing.
ஒன்றையுமே எதிர்பார்க்க மாட்டான்.
And that is the word used in the New Testament always. We are to be slaves.
நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற இந்த பதம் தான் புதிய ஏற்பாட்டிலே அடிக்கடி நாம் வாசிக்கிறோம்.
Slaves of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகள்.
And when we are slaves of Jesus Christ, we are filled with his Holy Spirit and we have the same attitude he has.
நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்படுகிறோம். அவருக்கு இருந்த அதே மனநிலை மனப்பான்மை நமக்கும் இருக்கிறது.
See, they sat around, those 12 disciples sat around the table and they were thinking, who is the greatest?
அந்த 12 சீஷர்களும் அந்த மேஜையை சுற்றி உட்கார்ந்து கொண்டு நம்மிலே யார் பெரியவன் என்று அவர்கள் என்ன ஆலோசிக்க ஆரம்பித்தார்கள்.
In those days they used to walk with slippers on the dusty roads and whenever they came to the house the feet were full of dirt.
அந்த நாட்களிலே பாதரட்சையை போட்டுக்கொண்டு நடப்பார்கள். அவர்கள் இருந்த இடம் மணலால் நிறைந்தபடினாலே வீட்டுக்கு வரும்பொழுது கால்கள் பாதங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கும்.
So in every rich man's home there would be a slave who would stand at the door with a bucket of water to wash their feet when they came inside.
ஆகவே ஒவ்வொரு பணக்கார மனிதனுடைய வீட்டின் வாசலிலேயும் ஒரு அடிமை இருப்பான். அங்கே தண்ணீர் இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளுடைய கால்களை அந்த அடிமை கழுவி விட வேண்டும்.
But at this last supper the Lord said, I don't want anybody there, just keep the room ready.
ஆனால் இந்த கடைசி பந்தியிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு அங்கு யாருமே இருக்க தேவையில்லை, அந்த அறையை மட்டும் எனக்கு ஆயத்த பண்ணினால் போதும் என்று அந்த முதலாளி சொல்லிவிட்டார்.
So that rich owner of the house had kept the bucket of water and towel and all there.
ஆகவே அந்த பணக்காரர் அந்த வீட்டிலே ஒரு பக்கெட்ல தண்ணீரை வைத்து விட்டார், ஒரு டவலை வைத்து விட்டார். வைத்து விட்டு யாரும் அங்கு இருக்க வேண்டாம் என்று எல்லாரையும் அனுப்பிவிட்டார்.
But there was no slave.
அங்கே அடிமை இல்லை.
So when these people came in with their dirty feet,
ஆகவே இந்த மக்கள் தங்களுடைய அழுக்கு படிந்த கால்களோடு கூட அந்த வீட்டுக்கு வரும்பொழுது,
they were sitting around the table.
அவர்கள் அந்த மேஜை சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள்.
They were all thinking, now who's going to wash our feet?
நம்முடைய பாதங்களை யார் கழுவுவது என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Each thought, I'm elder brother, I'm a senior brother.
ஒவ்வொரு சிஷ்யரும் இப்படி என்ன ஆரம்பித்தார்கள், நான் ஒரு மூத்த சகோதரன், நான் சீனியராக இருக்கிறேன் என்று என்ன ஆரம்பித்தார்கள்.
So Jesus said,
Yesu sonnar,
all of you are important people.
நீங்கள் எல்லாரும் முக்கியமான மக்கள்.
I am the only one who is not important.
நான் மட்டும்தான் முக்கியமற்ற நபர்.
So I will wash your feet.
ஆகவே நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்று சொன்னார்.
You can test whether you are filled with the Holy Spirit by whether you got this spirit in you, inside you.
இந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதன் நிமித்தமாகவே நீங்கள் அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம்.
You only know it.
உங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும்.
Whether you have the spirit of those disciples who were not filled with the Holy Spirit, who said, I am very important here.
அபிஷேகத்தினாலே நிரப்பப்படாத அந்த சீஷர்கள் எல்லாரும் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்களே, யார் பெரியவன் என்று, அந்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா?
Or whether you have the spirit of Jesus Christ who said, I am here to serve.
அல்லது இங்கே நான் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா?
It says about Jesus in John chapter 6.
யோவான் 6 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம்.
When he did a miracle.
அவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்த பொழுது.
It says they said this is really the prophet, verse John 6:14, who has come into the world.
இயேசு செய்த அற்புதத்தை மனுஷர் கண்ட பொழுது, யோவான் 6 அதிகாரம் 14 வசனம், மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள்.
Jesus heard it.
இயேசு அதை கேட்டார்.
That did not puff him up.
அது அவரை பெருமையடை செய்யவில்லை.
If you hear somebody appreciating your message or appreciating you,
உங்களை யாராவது ஒருவர் பாராட்டினால், மெச்சிக்கொண்டால், அல்லது உங்களுடைய செய்தி நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால்,
or saying that you are a prophet,
அல்லது நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால்,
if that puffs you up,
அது உங்களுடைய மனதை உப்ப செய்கிறதா?
You don't have the spirit of Christ.
அப்படியானால் உங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லை.
Jesus could not be puffed up by somebody saying, oh, this is really the prophet.
உண்மையாலுமே இவர் தீர்க்கதரிசி என்று யாரோ ஒருவர் சொன்னபடினாலே அவருடைய மனதிலே பெருமை வரவில்லை.
Because he knew that men don't know anything.
மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை அவர் அறிந்திருந்தார்.
Human beings, their opinion is not worth anything.
மனுஷர்களாக இருக்கக்கூடிய இவருடைய அபிப்பிராயத்திற்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார்.
A spirit-filled man does not care for the opinions of men.
ஒரு ஆவிலே நிறைந்த ஒரு மனிதன் மனிதர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்கிற அபிப்பிராயத்தை குறித்து அவன் அக்கறையற்றவனாய் இருப்பான்.
With one exception.
ஒரே ஒரு விதிவிலக்கு.
He will care for the opinion of a really godly man.
உண்மையான தேவ மனிதன் தன்னை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு விருப்பமாய் இருப்பான்.
Like you know, if the apostle Paul were living here.
அப்போஸ்தலன் பவுல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
I would really like to know what he thinks about me.
என்னை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் என்பதை உண்மையாலுமே நான் அறிந்து கொள்ள விரும்புவேன்.
Because he may have some discernment about me which I don't see myself.
நானாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை காணாத பகுதிகளிலே அவர் பார்ப்பதற்கு பகுத்தறிவு வரமுள்ளவராய் இருக்கிறார்.
But all the other human beings, we wouldn't care for their opinion.
ஆனால் மற்ற மனுஷருடைய அபிப்பிராயத்தை குறித்து நாம் அக்கறை கொள்ள தேவையில்லை.
So Jesus never cared for the opinion of anybody.
ஆகவே இயேசு எந்த நபருடைய அபிப்பிராயத்தை குறித்தும் அவர் அக்கறைப்படவில்லை.
In John chapter 5 he said I don't even care for the testimony of John the Baptist.
யோவான் ஸ்நானனுடைய சாட்சி கூட எனக்கு தேவையில்லை என்று யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்.
That was the greatest man born since Adam.
ஆதாமின் நாட்களிலிருந்து பிறந்த மிகப்பெரிய மனிதன் யோவான்.
Jesus didn't care for his opinion.
இயேசு யோவானுடைய அபிப்பிராயத்தை குறித்தும் கூட அவர் கவலைப்படவில்லை.
It's one of the marks of being filled with the Holy Spirit.
ஆவி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதனுடைய அடையாளம் இதுதான்.
That we are not bothered by the opinions of men.
மக்களுடைய அபிப்பிராயத்தை குறித்து நாம் கவலைப்படாதவர்களாய் இருப்போம்.
Because I can even prove it to you logically.
நான் உங்களுக்கு ஒரு முறைப்படி இதை நான் நிரூபிக்க முடியும்.
If 10,000 people call you a prophet, will you become a prophet?
10,000 பேர் எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்தால் நீங்கள் தீர்க்கதரிசியாய் மாறிவிடுவீர்களா?
If 10,000 people call you a devil, will you become a devil?
10,000 பேர் சேர்ந்து கொண்டு நீ ஒரு பிசாசு என்று சொன்னால் நீங்கள் பிசாசாய் மாறிவிடுவீர்களா?
No.
இல்லை.
So what is their opinion worth?
ஆகவே 10,000 பேருடைய கருத்து எதற்கு பயனுள்ளதா இருக்கிறது?
What is the opinion of anybody worth?
யாருடைய கருத்தா இருந்தாலும் அதனுடைய பயன் என்ன?
So Jesus was not influenced by what these people said.
ஆகவே இங்கே மக்கள் சொன்ன இந்த கருத்தினாலே அவர் தாக்கப்படவில்லை.
But he sensed something.
ஆனால் ஏதோ ஒன்றை அவர் உணர்ந்தார்.
He said these people admire me so much now.
இப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் என்னை அதிகமாக பாராட்டுகிறார்கள், மெச்சிக்கொள்கிறார்கள்.
That they are now verse 15 going to make me a king.
இப்பொழுது அவர்கள் என்னை ராஜாவாக்கும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
So what did he do?
அவர் என்ன செய்தார்?
He quietly withdrew into the mountains to
be by himself. அமைதியாக விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
Why did he do that?
ஏன் அவர் அதை செய்தார்?
Wouldn't it have been good if he had been a king and he could have had more influence on people?
அவர் ராஜாவாக்கப்பட்டிருந்தால் நலமாக இருக்கும் அல்லவா? ராஜாவாக இருக்கிறவருக்கு எவ்வளவோ அதிக செல்வாக்கு மக்களிடத்திலே காணப்படுமே.
But he knew that in a sinful world a man is not supposed to be a king.
பாவம் நிறைந்த உலகத்திலே ஒரு மனிதன் ராஜாவாக இருக்கக்கூடாது என்பதை அவர் அந்த உணர்வை பெற்றிருந்தார்.
In a sinful world, the best man is to be a servant.
இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு மனிதன் ஒரு வேலைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
Very few Christians understand this.
மிக சில கிறிஸ்தவர்களே இதை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
That is why there is so much bondage in their life.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவாக கட்டுகள் நிறைந்து காணப்படுகிறது.
Jesus Christ was the most free man that walked on this earth.
The பூமியில் நடந்த மனிதர்களில் மிகவும் விடுதலையாய் சுயாதீனமாய் நடந்த மனிதர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
You shall know the truth and the truth shall make you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Let me tell you the truth.
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டும்.
That no man is supposed to be a king.
எந்த ஒரு மனிதனும் ராஜாவாக இருக்க வேண்டாம்.
Every man is supposed to be a servant.
ஒவ்வொரு மனிதனும் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும்.
He is to be a king inside, ruling over his passions.
ஆனால் தனக்குள்ளாக ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய ஆசை இச்சைகளை ஆள வேண்டும்.
He is to rule over the devil.
பிசாசை மேற்கொள்ள வேண்டும்.
He is to rule inside so that the influences of the world don't come inside him.
அவர் இந்த உலகத்தினுடைய செல்வாக்கு தனக்குள்ளாக பிரவேசிக்காதபடிக்கு அதை ஆளுகை செய்கிறவராய் இருந்தார்.
He is to be a king like Jesus was.
அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாவாக இருந்தார் அதே போல நாம் ராஜாவாக இருக்க முடியும்.
Externally,
ஆனால் வெளிப்பிரகாரமாக
He is to be a servant.
ஒரு வேலைக்காரனை போல இருக்க வேண்டும்.
Till the end of his life.
தன்னுடைய வாழ்க்கை முடியும் பரியந்தம்.
And that's why Jesus on the last day of his earthly life he sat at the feet of his disciples washing their feet.
ஆகவே தான் தம்முடைய கடைசி நாட்களிலே இயேசு உட்கார்ந்து தம்முடைய சீஷருடைய பாதங்களை எல்லாம் கழுவ ஆரம்பித்தார்.
I want to ask you my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து கேட்கிறேன்.
After you've been in the church for 20 years.
சபையிலே நீங்கள் 20 ஆண்டுகள் இருந்த பிறகு
what do you want to be?
நீங்கள் எதுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
Elder brother?
ஒரு சபையில மூப்பராக இருக்க வேண்டுமா?
Senior elder brother?
அல்லது மூத்த சகோதரா இருக்க வேண்டுமா?
Or is your longing to be at the feet of simple believers washing their feet
allathu eliya viswasigalude paadathil irundhu avargalude paadangalai naan kaluvattum endra nilaiyai edukka virumbugireela
have you seen jesus
yesuvai kandirukireela
I have seen Jesus very clearly.
நான் இயேசுவை தெளிவாக பார்த்திருக்கிறேன்.
And I say Lord at the last day of my earthly life.
ஆண்டவரே என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் கடைசி நாளிலே
I want to be found at the feet of simple believers washing their feet.
ஆண்டவரே எளிய விசுவாசிகளுடைய பாதங்களை கழுவி கொண்டிருக்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே.
I don't mean physically taking water and washing their feet.
எழுத்தின்படியாக தண்ணீரை எடுத்து ஒவ்வொருடைய கால்களை கழுவக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை.
I can do that today
innikkum naan adai seiya mudiyum
I can do that any day
endha naaliley madhi naan seiyalam
I have done it also sometimes
sila samayangalai seidirukiren
but if I do that I'll get a reputation for humility
appadi naan seiya aarambithal thaalmaikkendru enakku oru per kedaikkum
I don't want that
enakku adu vendam
I want to live before God's face
nam devanudaiya mugathukku munbaga vaala virumbugiren
it's an attitude that we must have
namakku irukkakoodiya oru mananilai
If you take a bucket of water and wash people's feet you everybody will think you are a very humble man.
நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மக்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் ஐயோ இவரை போல தாழ்மையுள்ளவர் யாரும் இல்லை என்று எண்ணுவார்கள்.
But if you go and see a dirty toilet in your church building and nobody is seeing it and you clean it no you don't get any honor.
உங்கள் சபை கட்டடத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள் அங்கே கழிவறையை பார்க்கிறீர்கள் அழுக்காக இருக்கிறது யாருமே உங்களை கவனிக்கவில்லை நீங்கள் கதவை பூட்டி கொண்டு உள்ளே அந்த கழிவறையை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள் யாரும் உங்களை பார்க்கவில்லை
you quietly clean it and go away
நீங்கள் அமைதியாக அதை சுத்தம் செய்து விட்டு போய் விடுகிறீர்கள்
nobody saw it
யாருமே அதை பார்க்கவில்லை
except god
தேவனை தவிர
that is the mark of a spirit filled man
ஒரு ஆவியாலே நிறைந்த மனிதனுடைய அடையாளம் இதுதான்
that is how he washes the feet of others
இப்படி தான் அவர் மற்றவளுடைய கால்களை கழுவுகிறார்
in these days
இந்த நாட்களிலே
I've said that in CFC Bangalore
CFC Bangalore சபையிலே சொல்லி இருக்கிறேன்
you want to be a member of our church
எங்களுடைய சபையின் அங்கத்தினரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா
you don't have to sign a doctrinal statement
நீங்கள் அங்க உள்ளதன அந்த விசுவாச வாசகத்துக்கு நீங்கள் கையெழுத்து போட தேவையில்லை
but you have to have the spirit of christ
ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும்
of serving others
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய
and one mark of that is
அதனுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால்
you must be willing to clean those toilets at the back when nobody is watching you
யாருமே கவனிக்காத இருக்கும் பொழுது பின்னே இருக்கக்கூடிய கழிவறைகளை நீங்கள் சுத்தம் பண்ண விரும்புகிறீர்களா
I say, I've done it
நான் அதை செய்திருக்கிறேன்
I'm ready to do it today also
இன்றைக்கும் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்
are you willing to do some dirty job for other people
மற்ற மக்களுக்கு என்று ஒரு அசுத்தமான வேலை செய்வதற்கு அசுத்தப்படக்கூடிய வேலை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா
not get any honor for it as a very great humble brother
ஓ மிகவும் தாழ்மையான நல்ல சகோதரன் என்கிறதன பெயரை பெறும்படியாக அல்ல
but because it's natural
இயற்கையாகவே அப்படி செய்வதற்கு உங்களுக்கு உள்ளே ஒரு உந்துதல் இருக்கிறதா
ஏனென்றால்
அதுதான் கிறிஸ்துவின் ஆவி அதை செய்ய உந்துகிறார்
have you seen how a mother does all types of dirty jobs for his little baby
ஒரு தாய் தன் சிறு குழந்தைக்கு எவ்வளவு அசுத்தமான வேலைகளை செய்துகிறார்கள் கால் கழுவி விடுகிறார்கள்
is she doing it for honor
ஒரு கணத்துக்காக அதை செய்கிறார்களா
is she doing it in a grand style when other people are watching
ella makkalum paarthu kondirukkum bolude naan idai kaluvuren enakku peyar vendum endru solli seigiraargala
no it's love
இல்லை அன்பு நிமித்தமா இந்த தாய் செய்கிறாள்
wherever there is love will be willing to do the dirtiest job for one another
எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அது அசுத்தமாய் அசுத்தமாக்க கூடிய வேலையா இருந்தாலும் அசுத்தம் படக்கூடிய வேலையா இருந்தாலும் அதை செய்வோம்
and when we perceive that somebody wants to make us some great person we will
நம்மை யாராவது ஒருவர் பெரிய நபரை ஆக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்த உடனே
we will not be interested in that
அதிலே நாம் விருப்பப்பட மாட்டோம்
we will not be interested in the honor of men
மனிதனுடைய கணத்திலே நாம் விருப்பமுள்ளவளாய் இருக்க மாட்டோம்
jesus withdrew into the mountain
இயேசு தனியாக மலைக்கு போய் விட்டார்
because he knew man is not called to be a king
ஒரு மனிதன் ராஜாவாக இருக்க முடியாக அழைக்கப்படவில்லை என்பது அவருக்கு தெரியும்
he is called to be a servant
ஒரு வேலைக்காரனாக இருக்க முடியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்
I'll tell you this my brothers and sisters
என் சகோதர சகோதரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்
please listen to me
தயவு செய்து என்னை கேளுங்கள்
it will really help you in your life
இது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்யும்
the reason why you may not be having freedom in some areas
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில பகுதிகளிலே உங்களுக்கு விடுதலை இல்லாத இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லட்டுமா
is because you desire a little bit the honor of men
நீங்கள் கொஞ்சம் மனிதனுடைய கணத்தை அந்த இடத்திலே தேடுகிறீர்கள்
you want to be a little king in the eyes of others
நீங்கள் மற்றவளுடைய பார்வையிலே ஒரு சிறு ராஜாவாக குட்டி ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது
you haven't seen jesus
இயேசு என்ன நீங்கள் பார்க்கவில்லை
you haven't seen that man must never be a king
மனிதன் ஒரு காலம் ராஜாவாக கூடாது என்பதை நீங்கள் காணவில்லை
See what it says in Philippians 2.
பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
Verse 3.
பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
Never do anything from selfishness or empty conceit, but with humility of mind let each of you regard one another as more important than himself.
ஒன்றையும் வாதுநாளாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள்.
Read carefully.
கவனமாய் வாசியுங்கள்.
It doesn't say you must consider others more spiritual than yourself.
மற்றவர்களை உங்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்களாக என்ன வேண்டும் என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
More important than yourself.
உங்களை காட்டிலும் அதிக முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
You don't have to pretend that other people are more spiritual than you.
உங்களை காட்டிலும் மற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்பது போல நீங்கள் நடிக்க தேவையில்லை.
Jesus did not imagine, oh, Peter is more spiritual than me.
இயேசு எப்பொழுதாவது பேதுரு என்னை காட்டிலும் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அவர் கற்பனை செய்யவில்லை.
He was the humblest man on earth.
இந்த பூமியில் வாழ்ந்த மிக தாழ்மையுள்ள மனிதராக இருந்தவர் இயேசு.
But along with that, he knew that he was the most spiritual man on earth.
அதோடு கூட அதிக ஆவிக்குரிய மனிதர் என்று சொன்னால் அவர்தான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார்.
Can you recognize that you are the most spiritual man in your church and be the humblest man in your church?
உங்கள் சபையில் இருக்கிறவர்களிலே நீங்கள் தான் ஆவிக்குரிய மனிதர் என்பதையும் அதே சமயத்திலே நீங்கள் அதிக தாழ்மையுள்ளவர் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியுமா?
Can you believe that you have the maximum discernment, spiritual discernment in your church, yet you are the humblest person in your church?
உங்களுடைய சபையிலே அதிகமாக பகுத்தறிவு வரம் கொண்டவர் நீங்கள் தான் என்றும் அதே சமயத்தில் நீங்கள் தான் மிகவும் தாழ்மையானவர் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியுமா?
That is how Jesus was.
இயேசு அப்படித்தான் இருந்தார்.
He didn't think others have got more discernment than me.
தன்னை காட்டிலும் மற்றவர்களுக்கு அதிக பகுத்தறிவு இருக்கிறது என்று அவர் எண்ணவில்லை.
You had gone and asked the Lord.
நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறீர்கள் என்று
வைத்துக்கொள்வோம். Lord, is there anybody on earth more spiritual than you?
இயேசுவே ஆண்டவரே உம்மை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர் இந்த பூமியில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால்
He say no.
இல்லை என்று சொல்லுவார் ஆண்டவர்.
Do you have maximum spiritual discernment of all people on the earth?
இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை காட்டிலும் அதிகமான பகுத்தறிவு உம்மிடத்தில் தான் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டால்
Yes.
ஆம்.
But he was the humblest man on earth.
ஆனாலும் பூமியில் அவர்தான் இருக்கக்கூடியவர்களில் மிகவும் தாழ்மையானவராக இருந்தார்.
There's no virtue in saying no others are more spiritual than me.
இல்ல 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 என்னை காட்டிலும் அதிகமான ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார் என்று சொல்வதிலே எந்த ஒரு நற்குணமும் இல்லை.
That is a lie, it is hypocrisy and it is false humility.
அது ஒரு பொய், அது மாய்மாலம், அது மாயமான தாழ்மை.
So we should not have false humility.
ஆகவே நமக்கு ஒரு காலம் மாயமான தாழ்மை இருக்க கூடாது.
Jesus did not consider others as more spiritual than himself.
இயேசு தம்மை காட்டிலும் மற்றவர்களை அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணவில்லை.
You don't have to consider anybody more spiritual than yourself.
அதே சமயத்தில் நீங்களும் உங்களை காட்டிலும் மற்ற எந்த ஒரு நபரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண தேவையில்லை.
Paul could tell the Corinthians, you are carnal, we are spiritual.
பவுல் கொரிந்தியரை பார்த்து நீங்கள் மாம்சீகமானவர்களாக இருக்கிறீர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்.
But he considered, Jesus considered everybody as more important than himself.
ஆனால் தன்னை காட்டிலும் மற்றவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார்.
That's why he washed their feet.
ஆகவே தான் அவருடைய பாதங்களை கழுவினார்.
He said, you are more important than me.
என்னை காட்டிலும் நீங்கள் முக்கியமானவர்கள் என்று சொன்னார்.
That is the man who is fit to be a leader of God's people.
தேவனுடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்தான் தலைவனாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்.
And that is something you only know.
உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும்.
You look at your church.
உங்களுடைய சபையை நீங்கள் பாருங்கள்.
And you say,
நீங்கள் சொல்கிறீர்கள்,
I may be more spiritual than all of these people here.
எல்லா மக்களை காட்டிலும் நான் அதிக ஆவிக்குரியவனா இருக்கலாம்.
I have more discernment than all of them.
மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிக பகுத்தறிவு உடையவனா இருக்கலாம்.
But all of them are more important than me.
ஆனால் அவர்கள் எல்லாரும் என்னை காட்டிலும் முக்கியமானவர்கள்.
So I am only a servant here.
நான் இங்கே ஒரு வேலைக்காரனாக தான் இருக்கிறேன்.
I mentioned this how the fact that people never came in time to the Bangalore meeting used to disturb me.
நான் சில சமயங்களிலே குறிப்பிட்டிருக்கிறேன், பெங்களூரிலே சபையிலே சபை இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அத்தனை மணிக்கு வராதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன்.
We started the meeting at 9:30, only 10 o'clock people stroll in.
9:30 நாங்கள் கூட்டம் ஆரம்பித்து விடுவோம், 10 மணிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வருவார்கள்.
And in the early days that really disturbed me.
ஆரம்ப காலங்களில் அதிகமாக இது என்னை தொந்தரவு செய்தது.
I used to sit there in unrest, all these fellows coming late to God's house.
என்ன தேவனுடைய வீட்டுக்கு இவ்வளவு தாமதமாக வருகிறார்கள் என்று சொல்லி நான் உள்ளத்திலே ஒரு சலனம் அடைந்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
Then the Lord told me something that brought my heart to rest.
பிறகு தேவன் என்னிடத்தில் ஒன்றை சொன்னார், அது என்னுடைய உள்ளத்தை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் கொண்டு வந்தது.
I'll tell you what he told me because that helped me in many other areas also. ஆண்டவர்
என்னிடத்தில் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற பகுதிகளிலேயும் இது எனக்கு உதவி செய்திருக்கிறது.
The Lord said,
ஆண்டவர் சொன்னார்,
I have called you to be a servant to all these people.
இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் நீ வேலைக்காரனாக இருக்கும்படியாக தானே உன்னை அழைத்திருக்கிறேன்.
You are not a king.
நீ ஒரு ராஜா அல்ல.
you will never be a king
oru kaalam nee rajavaga pogurade illai
unless you disobey me
nee enak keepidiyamal ponal than rajavaga mudiyum
otherwise you are a servant
illa vittal nee oru velaikaran than
and imagine that you are the servant of a say a king
oru rajavunudaiya aranmanile oru rajavunudaiya veetile nee oru velaikaranaga irukkira endru ennikol
the king says I want breakfast at 9:30
ராஜா சொல்கிறார் எனக்கு காலை 9:30 மணிக்கு காலை ஆகாரம் சரியாக இருக்க வேண்டும்
I work hard and make the table ready and get the breakfast ready by 9:30
நான் கடினமாய் வேலை செய்து என்னுடைய சீக்கிரமாக வேலைகளை முடித்து டேபிளை மேஜை சுத்தம் பண்ணி 9:30 மணிக்கு காலை சிற்றுண்டியை ஆயத்தமாகி வைத்துட்டேன் நான் அங்கே காத்து கொண்டே இருக்கிறேன்
The king hasn't come
ராஜா இன்னும் வரவில்லை
Queen has not come
ராணி இன்னும் வரவில்லை
At 10 o'clock they walk in
10 மணிக்கு ஆயாவாக அப்படியே நடந்து வருகிறார்கள்
What do I say
நான் என்ன சொல்வேன்
Why have you come late?
Yen thamadamai varugiral arai mani neram.
Can I talk to the king and the queen like that?
Appadi naan andha raja raani edile pesa aarambithal?
No.
Illai.
They can come at 11 o'clock if they want.
Avargal vendumal 11 manikku kooda varalam.
Oh, they need not even come.
Avar varamaleyum irukkalam.
Because they are kings.
Ennal avargal rajaakal.
So the Lord said to me.
Avi aandavarai paarthu sonnar.
In your church there are many kings and queens.
Unnudaiya sabaiyile aneega raajaakal raanigal irukkirargal.
They can come whenever they like.
அவர்கள் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது வரலாம்
பட் யூ ஆர் எ சர்வன்ட்
ஆனால் நீ ஒரு வேலைக்காரன்
யூ மஸ்ட் ஆல்வேஸ் பீ தேர் ஆன் டைம்
நீ எப்பொழுதுமே சரியான நேரத்துக்கு அங்கே இருக்க வேண்டும்
அண்ட் லெட் தி மஹாராஜாஸ் அண்ட் மஹாராணிஸ் வாக் இன் வென் எவர் தே லைக்
மகாராஜாக்களும் மகாராணிகளும் எப்பொழுது வேண்டுமோ விருப்பமோ அப்பொழுது உள்ளே நடந்து வரலாம்
After some years some of these maharajas and maharanis may also become servants and then they will come on time
சில ஆண்டுகள் கழித்து இந்த மகாராஜ மகாராணிகளில் ஒரு சிலர் வேலைக்காரர்களாக மாறி சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிக்க பழகலாம்
My heart came to rest
என்னுடைய உள்ளமானது இளைப்பாறுதலுக்குள்ளாய் வந்து
விட்டது Lord now I am at rest
ஆண்டவரே இப்பொழுது நான் இளைப்பாறுதலாய் இருக்கிறேன்
All my life I am to be a servant.
என் வாழ்க்கை முழுதுமாக நான் ஒரு வேலைக்காரனாக தான் இருக்க வேண்டும்.
I don't have to judge any of the kings and queens in the church.
சபையில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் ராணிகள் யாரையும் நான் நியாயந்தீர்க்க வேண்டாம்.
Many people in our churches behave exactly like kings and queens.
நம்முடைய சபைகளில் अनेक ராஜாக்களைப் போல ராணிகளைப் போலவே நடந்து கொள்கிறார்கள்.
I've got a little cold.
கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு.
Why nobody came to visit me?
ஏன் என்னை யாரும் பார்க்க வரல?
I'm lying in bed for one day nobody came to see me nobody came to pray for me
ஒரு நாள் நான் படுக்கையில படுத்திருந்தேன் வியாதியால யாருமே என்னை வந்து பார்த்து ஜெபிக்கல யாருமே என்னை வந்து விசாரிக்கல
These are all maharajas and maharanis
இவர்கள் யார் இவர்கள் மகாராஜாக்கள் மகாராணிகள்
you know like big people even if they have a little cold it comes in the newspaper the king has got a cold
பெரிய மக்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் யாருக்காவது கொஞ்சம் சளி பிடித்தாலும் கூட பேப்பர்ல நியூஸ் வந்துவிடும் இவர் இந்த ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டார் சளி பிடித்து விட்டது என்று
So many people are like that.
அநேகர் இப்படி தான் இருக்கிறார்கள்.
I've got a little ache here or pain here. You must come and serve me.
எனக்கு இங்க கொஞ்சம் வலி வந்து விட்டது. நீங்க வந்து எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும்.
Brother, I have had aches and pains in my body many years. I don't trouble any of you.
சகோதரி எனக்கு இவ்வளவு வருஷங்களாக இவ்வளவு வலிகள் வேதனைகள் இருந்தது. யாரையும் நான் தொந்தரவு செய்யவில்லை.
I say God is my helper.
தேவனே எனக்கு சகாயர்.
I don't need any sympathy from anybody.
எந்த மனிதனிடத்திலும் எந்த ஒரு பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. அனுதாபமும் தேவையில்லை.
We are servants.
நாம் வேலைக்காரர்கள்.
A servant doesn't go to a king and say, "Hey, I was lying down in bed, why didn't you come and visit me?"
ஒரு வேலைக்காரன் ராஜாவை பார்த்து நான் படுக்கையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தேன், வியாதியாய் கிடந்தேன், ஏன் என்னை வந்து பார்க்கவில்லை என்று ராஜாவை பார்த்து கேட்பானா?
Do you know how many kings and queens are sitting in our church?
நம்முடைய சபையில் எத்தனை ராஜாக்கள் ராணிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
Outwardly kings, inwardly slaves.
அவர்கள் வெளிப்பிரகாரமாக ராஜாவை போல இருக்கிறார்கள், உள்ளேயோ அடிமைகளாக இருக்கிறார்கள்.
What is the truth that will make them free?
அவர்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் என்ன?
The truth that God has called you to be a servant.
சத்தியம் என்னவென்றால் தேவன் உங்களை பணியாளனாக வேலைக்காரனாக இருக்கும்படி அழைத்து இருக்கிறார்.
I can tell you honestly it has set me free.
என்னை இது விடுதலையாக்கி இருக்கிறது என்று நேர்மையாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
I want you to have a competition with me to be who can be a better servant.
யார் சிறந்த வேலைக்காரனாக இருக்க முடியும் என்று நீங்கள் என்னோடு கூட போட்டி போட முடியும் உங்களை
அழைக்கிறேன். You know, like we run in a race, see who can win.
ஒரு ஓட்ட பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறார் என்று ஓடுவது போல
Let us have a competition.
நாம் நமக்குள்ளே ஒரு போட்டியை வைத்துக் கொள்வோம்.
Who can have a better attitude to be a servant?
ஒரு வேலைக்காரனாக இருப்பதற்கு யாருக்கு நல்ல மனோபாவனை இருக்கிறது?
That means you have no demand on anybody.
யார் மீதும் எந்த ஒரு கேட்புரிமையும் இல்லை.
You don't expect anything from anyone.
யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனநிலை.
You go to visit some place you don't even expect them to give you a bed or a food or anything.
நீங்கள் ஒரு இடத்துக்கு வீடு சந்திக்க போகிறீர்கள் அங்கே நீங்கள் படுப்பதற்கு ஒரு படுக்கையோ அல்லது ஆகாரமோ கொடுக்காமல் இருக்கிறார்கள்.
They give it praise the Lord. If they don't give it, praise the Lord.
அவர்கள் கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Don't expect anything from anyone.
எந்த ஒரு நபரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை.
This is the secret of a happy marriage also.
சந்தோஷமுள்ள திருமண வாழ்க்கைக்கும் இதுதான் ரகசியம்.
Do you want a happy marriage?
உங்களுக்கு சந்தோஷமுள்ள திருமண வாழ்க்கை அவசியமா?
Don't make any demands on your husband or your wife.
உங்க மனைவியிடத்திலோ உங்க கணவனிடத்திலோ எந்த ஒரு கேட்பு எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள்.
I'm not saying that you should give up the headship in your home.
உங்க குடும்பத்திலே உங்க நீங்கள் தலைவராக இருக்கக்கூடிய நிலையை விட்டு விட வேண்டும் என்று சொல்லவில்லை.
I'm a servant but I'm the head in my home.
நான் ஒரு வேலைக்காரன் தான், நான் இந்த குடும்பத்திற்கு நான் தலைவன்.
My example is Jesus. He was the head of his 12 disciples.
என்னுடைய மாதிரி இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுக்கு அவர் தலையாக இருந்தார்.
At the same time he was a servant.
அதே சமயத்திலே அவர் ஒரு வேலைக்காரனாக இருந்தார்.
I can be an elder in a church and be a servant.
நான் ஒரு சபைக்கு மூப்பனாக இருக்க முடியும், அதே சமயத்திலே சபைக்கு வேலைக்காரனாக இருக்க முடியும்.
And if you're a man you must be the head of your home.
நீங்கள் புருஷராக இருந்தால் நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலையாக இருக்க வேண்டும்.
You must not allow your wife to decide things in your home.
உங்களுடைய குடும்பத்திலே காரியங்களை தீர்மானிப்பதற்கு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது.
That's foolish.
அது புத்தியீனம்.
God has given different responsibilities to the man and the woman.
ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் தேவன் வித்தியாசமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்.
A man must be the head of the home.
மனுஷன் புருஷன் ஒரு குடும்பத்துக்கு தலையாக இருக்க வேண்டும்.
The woman must bear the children.
ஸ்திரீ பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும்.
If you make your wife the head of your home,
உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய மனைவியை நீங்கள் தலையாய் வைத்து விட்டால்,
then you better bear the children.
நீங்கள் பிள்ளைகளை பெறுகிற வேலையை செய்யுங்கள்.
You have to become pregnant and produce the children.
நீங்கள் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற வேண்டும்.
You can't do that?
உங்களால அதை செய்ய முடியாதா?
Then you at least be the head of your home.
அல்லது குறைந்தபட்சம் குடும்பத்துக்கு தலையாகவாவது இருங்கள்.
Don't mix up the responsibility.
பொறுப்புகளை கலந்து விட வேண்டாம்.
Don't make the wife the head.
மனைவியை தலையாக்கி விட வேண்டாம்.
She does you, whatever she says you do.
அவள் என்ன சொன்னாலும் செய்து கொண்டே இருக்க வேண்டாம்.
You say, brother, that is the way we can have peace in the home if I do what she says.
சகோதரரே, மனைவி சொல்றதெல்லாம் செஞ்சிட்டே இருந்தா தான் குடும்பத்துல சமாதானம் இருக்கும் பிரதர்.
That is what Adam said in the garden.
அதை தான் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் சொன்னான்.
If I don't eat this, she'll get upset with me.
நான் இந்த பழத்தை சாப்பிடாவிட்டால் என்னிடத்தில் மனத்தாங்கள் அடைந்து விடுவாள்.
For the sake of peace, I'll eat it.
சமாதானத்தை நிமித்தமாக நான் சாப்பிட்டு விடட்டும்.
That is stupidity.
அது புத்தியீனம்.
God said, Adam, you listen to the voice of your wife.
ஆதாமே, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாய்.
You know, we have taught in our churches husbands must love their wives like Christ loved the church.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல புருஷர்களே உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று நாம் சபையிலே போதித்திருக்கிறோம்.
And this has gone to such an extreme that the wives have become maharanis in many houses.
இது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு கோடிக்கு சென்று மனைவிமார்கள் குடும்பத்திலே மகாராணியை போல மாறிவிட்டார்கள்.
But the husband is not the maharaja.
ஆனால் புருஷனும் மகாராஜாவாக இல்லை.
If he is maharaja, it's all right if she is maharani.
புருஷன் மகாராஜாவாக இருந்தால் மனைவி மகாராணியா இருந்தாலும் பரவாயில்லை.
No, it is maharani and a servant.
இல்லை, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மனைவி மகாராணியாகவும் கணவன் வேலைக்காரனாக மாறிவிட்டார்.
That has happened in some homes.
சில குடும்பங்களிலே அப்படி நடந்திருக்கிறது.
You should not let that happen.
இது நடக்க நீங்கள் அனுமதிக்க கூடாது.
I remember I told one brother in one of our churches.
நம்முடைய சபையிலே ஒரு சகோதரனிடத்தில் இப்படி சொன்னேன்.
Brother, you must be the head of your home.
சகோதரனே, நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும்.
Because he had a very strong wife.
என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி மிகவும் வலிமையான ஒரு
மனைவியாக
நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும்.
He said, oh brother, if I'm the, if I'm try to be the head of home, there'll be a war in the home.
அந்த சகோதரன் சொன்னார், சகோதரனே, நான் குடும்பத்துக்கு தலையாக இருக்க முற்பட்டால் ஒரு பெரிய யுத்தமே நடந்துவிடும்.
I said, fight the war.
யுத்தத்தை செய்யுங்கள் என்று சொன்னேன்.
And win it.
ஜெயங்கள்.
And be the head of your home.
யுத்தத்தை மேற்கொண்டு குடும்பத்துக்கு தலையாக இருங்கள் என்று சொன்னேன்.
Because those are the wars of the Lord and we have to fight them.
இவைகள் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம், நாம் போராடியாக வேண்டும்.
Don't just surrender and say, okay, you be the head.
அப்படியே நீங்களே சாஷ்டாங்கமா விழுந்து விட்டு நீயே தலையா இருந்து விடு என்று சொல்ல வேண்டாம்.
You know what all these sisters covering their head are saying?
ஏன் இந்த சகோதரிகள் எல்லாம் முக்காடு போட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா?
My husband is my head.
என்னுடைய புருஷன் தான் எனக்கு தலை.
I hope it is true.
அது மெய் என்று நான் நம்புகிறேன்.
Don't just cover your head and sit here.
நீங்கள் தலையில முக்காடு மட்டும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம்.
And brothers,
சகோதரிகளே,
if the wife is the head of your home,
உங்களுடைய மனைவி தான் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார்கள் என்றால்,
then you please bring a veil and put it on your head and sit here and say, my wife is the head of my home.
சபைக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு சாலை எடுத்துக்கொண்டு முக்காடு போட்டுக்கொண்டு வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். என் மனைவி தான் வீட்டுக்கு தலை என்று சொல்லுங்கள்.
Don't tell a lie by keeping your head uncovered.
உங்களுடைய தலையில முக்காடை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பொய் சொல்ல வேண்டாம்.
When you keep your head uncovered, you are saying, I am the head of my home.
தலையில நீங்கள் முக்காடு போடாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் தான் குடும்பத்துக்கு தலை என்று சொல்கிறீர்கள்.
Is it true?
அது உண்மையா?
Is it true every day in your home?
உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் இது உண்மையா?
That you decide what is going to happen in your home.
உங்களுடைய குடும்பத்திலே என்ன நடக்க போகிறது என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா?
You decide the spiritual direction of your children and your home.
உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளையுடைய காரியத்துக்கும் உள்ள ஆவிக்குரிய லக்கை நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா?
You are not going to yield just because your wife cries or because she shouts.
மனைவி சத்தம் போடுகிறாள் என்பதனாலயோ மனைவி கண்ணீர் விட்டு அதர அழுகிறாள் என்பதனாலயோ நீங்கள் விட்டுக் கொடுக்க தேவையில்லை.
You can serve her, wash her feet, do all that.
நீங்கள் பணிவிடை செய்யலாம், பாதங்களை கழுவலாம், அதெல்லாம் செய்யுங்கள்.
Go to the market, buy everything, do all that you can do, but you must be the head of your home.
நீங்கள் கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுங்கள், அதெல்லாம் செய்யுங்கள், ஆனால் நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும்.
That's very important.
இது மிக முக்கியம்.
Jesus was a leader, but he didn't have the spirit of a king.
இயேசு தலைவராக இருந்தனால் அந்த ராஜாவுடைய ஆவி அவருக்கு இல்லை.
You must understand what I'm saying.
நான் சொல்லுகிறதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We don't make demands on our wife.
நம்முடைய மனைவி நடத்திலிருந்து நாம் இப்படி தான் செய்தாக வேண்டும் என்றதான ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்க கூடாது.
Don't sit there like a dictator saying, listen to me.
சர்வாதிகாரியை போல அங்கே உட்கார்ந்து கொண்டு நான் சொல்கிறதை கேள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
You can be a king without being rude and angry.
நீங்கள் கோபப்படாமல் மிகவும் காரசாரமாக இல்லாமலேயே ஒரு ராஜாவாக இருக்க முடியும்.
There was a very godly brother who had lived for 50 years very happily with his wife.
ஒரு தேவபக்தி உள்ள மனிதர் 50 ஆண்டு காலமாக தன்னுடைய மனைவியோடு கூட சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்.
Somebody asked him, brother, what is the secret that you lived so happily for 50 years with your wife?
சகோதரனே, 50 ஆண்டுகளாக மனைவியோடு கூட இவ்வளவு சந்தோஷமாய் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களே, அதனுடைய ரகசியம் தான் என்ன என்று கேட்டார்களாம்.
He said, my wife and I made one decision many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் என்னுடைய மனைவியும் ஒரு தீர்மானத்தை நாங்கள் செய்தோம்.
They were both godly people.
இருவருமே தேவபக்தி உள்ளவர்கள்.
The decision was, we will make no demands on each other.
அந்த தீர்மானம் என்னவென்றால், யாரும் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கடுமையான எதிர்பார்ப்பை நாங்கள் வைக்க மாட்டோம்.
So that's how they were at peace.
அப்படித்தான் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம்.
We have so many demands on others.
நாம் மற்றவர்களிடத்தில் எவ்வளவு காரியங்களை எதிர்பார்க்கிறோம்.
So many brothers in the church think the elder brother must come and serve them in 101 ways.
அநேக சபைகளில் சகோதரர்கள் மூப்பர் வந்து எனக்கு பல விதங்களில் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், வந்து பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
Every time I have a cough and a cold, the elder brother must come and pray.
ஒவ்வொரு முறை எனக்கு இருமல் வந்துருச்சுனா, சளி பிடிச்சுனா மூப்பர் வந்து ஜெபிக்க வேண்டும்.
It's all nonsense.
இவையெல்லாம் புத்தியீனம்.
I remember when we started meeting in our church. In our house 35 years ago.
35 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய வீட்டிலே சில குடும்பங்களாக சபையாக நான் கூட ஆரம்பித்தோம்.
Some of these people had come from a Baptist church and they were used to having a pastor.
பாப்டிஸ்ட் சபையிலே அவர்களுக்கு பாஸ்டர்மார்கள் இருந்தார்கள். அவங்க அப்படிப்பட்ட சபையிலிருந்து ஒரு சிலர் எங்களுடைய சபைக்கு வர ஆரம்பித்தார்கள்.
பாஸ்டர் will come once a month to visit each home.
அந்த பாஸ்டர் மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வீடையும் சந்தித்து விட்டு போவார்.
So I told them.
நான் சொன்னேன்.
Now we don't have a pastor.
இப்ப நமக்கு பாஸ்டர் இல்லை.
I'm not going to come and sit in your home once a month and drink coffee and eat biscuits to have fellowship with you.
உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாக மாதந்தோறும் உங்கள் வீட்டுக்கு வந்து காபி குடித்து விட்டு பிஸ்கட் சாப்பிட்டு விட்டு நான் போக போவதில்லை.
And to ask you, do you have some ache here or some pain here?
இங்க உங்களுக்கு வலிக்குதா, இங்க உங்களுக்கு வலிக்குதா என்றாம் கேட்டு ஜீவிக்க முடியா, நான் வர மாட்டேன்.
I'm not a pastor.
நான் ஒரு பாஸ்டர் அல்ல.
I'm a brother.
நான் ஒரு சகோதரன்.
One brother once told me.
ஒரு சகோதரன் ஒரு முறை சொன்னார்.
Oh brother Zach, you have not visited me for 2-3 months.
சகோதர ஜாக் அவர்களே, 2-3 மாசம் ஆச்சு, எங்க வீடு வந்து சந்திக்கவே இல்லையே பிரதர் என்று கேட்டார்.
You have not visited me for 2-3 months also.
நான் அவரை பார்த்து சொன்னது என்னவென்றால், எங்க வீட்டை நீங்க 2-3 மாசமா பார்க்க வரலையே.
Who is the pastor here?
யார் பாஸ்டர்?
I'm not your pastor.
நான் உங்க பாஸ்டர் கிடையாது.
I'm a brother.
நான் ஒரு சகோதரன்.
You are a brother also.
நீங்களும் ஒரு சகோதரன்.
That is how we build the church.
இப்படி தான் நாம் சபையை கட்ட வேண்டும்.
We have a spirit of a servant, but we don't let other people make us their slaves.
நமக்கு ஒரு வேலைக்காரனுடைய ஆவி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மற்ற மக்கள் நம்மை அவர்களை அடிமையாக்கி விடக் கூடாது.
Some people would like to make you their slave.
சிலர் உங்களை தங்களுக்கு அடிமையாக மாற்ற விரும்புகிறார்கள்.
You must do this for me, you must do that for me.
எனக்காக நீங்க இதை செய்யணும், அதை செய்யணும்.
If I have a financial difficulty, you must come and help me.
எனக்கு பொருளாதார நெருக்கடி வந்துச்சா, நீங்க தான் எனக்கு வந்து உதவி செய்யணும்.
Such people I say, brother, you have come to the wrong church.
அப்படிப்பட்டவர்கள் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஒரு தவறான சபைக்கு வந்து விட்டீர்கள்.
There are so many other churches, please go join them.
மற்ற எவ்வளவு சபைகள் இருக்கிறது, அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள்.
Here we have come to build the body of Christ.
இங்கே நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட நாம் வந்திருக்கிறோம்.
But it's very important to get the spirit of Christ in a balance.
இந்த கிறிஸ்துவின் ஆவியை நாம் சமநிலையாக கொண்டிருப்பது அவசியம்.
To be a leader and to have the spirit of a servant. That's Jesus.
தலைவனாக இருக்க வேண்டும், அதே சமயத்திலே ஒரு பணியாளனுடைய ஆவி இருக்க வேண்டும். அதுதான் இயேசு.
Jesus knew that as long as I am on this earth, I am not supposed to try and rule over others.
நான் இந்த உலகத்தில் இருக்கும் பரியந்தம் நான் மற்றவளை ஆதிக்கம் செலுத்த கூடாது என்பதை அறிந்திருந்தார்.
You know, many Pentecostal pastors make people in their church like their thumbi boys to run around doing all types of things for them.
அனேக பெந்தேகோஸ்தல் பாஸ்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னவென்றால் அவர்கள் சில தம்பிமார்களை வைத்திருப்பார்கள் அவர்களை போதும் பாஸ்டர் சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பார்கள் ஏதாச்சும் அவங்க ஓடி போய் அதையும் செஞ்சுட்டு இருப்பாங்க.
No elder brother must ever do that.
எந்த ஒரு மூப்பரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது.
I mean, I've been an elder in CFC for 35 years.
நான் 35 ஆண்டுகளாக CFC-ல மூப்பராக இருந்திருக்கிறேன்.
Nobody can ever say that I made them my servant to run around doing jobs for me.
எனக்காக எடுபடி வேலையெல்லாம் செய்வதற்கு எடுபடி ஆளாக நான் யாரையும் வைக்கவில்லை என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்வார்கள்.
I help them, they help me.
நான் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் அவர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள்.
That is all right.
அது சரி.
Where we do it for each other, not always one way.
ஒருவருக்கு ஒருவர் செய்வதிலே தவறு இல்லை ஆனால் எப்பொழுதும் அவரே எனக்கு செய்து கொண்டே இருந்தால் ஒரு வழியாக
we must bring into the church those who have the spirit of a servant who want to serve the church.
சபைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடையை நாம் இருக்கிறவர்களை நாம் சபைக்கு கொண்டு வர வேண்டும்.
Not people who come like maharajas wanting everybody to serve them.
மகாராஜாவை போல சபைக்கு வந்துவிட்டு எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அல்ல.
Those will be the biggest headache in your church.
அப்படிப்பட்ட உங்கள் தலைவலியில் உங்கள் சபைக்கு பெரிய தலைவலியா தான் இருப்பார்கள்.
So this is something that we must understand and bear in mind always.
ஆகவே எப்பொழுதே இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
The reason why the Lord says this.
ஆண்டவர் ஏன் இதை சொல்கிறார் என்பதன் காரணம் தெரியுமா?
Because we are to be different from the world.
நாம் உலகத்தை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்.
See Luke 22.
லூக்கா 22 ஆம் அதிகாரம்.
It says verse 24 there was a dispute among them who is to be the greatest.
அவர்களுக்குள்ளே நம்மிலே யார் பெரியவனாய் இருப்பான் என்பதை குறித்து ஒரு தர்க்கம் உண்டாயிற்று.
And Jesus said that is how the kings in the world behave like that.
புறஜாதிகளுடைய ராஜாக்கள் அப்படிதான் செய்கிறார்கள் என்று இயேசு சொல்கிறார்.
They lord it over them.
அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள்.
There are some elders who lord it over their flock.
சில மூப்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மந்தையின் மீது ஆளுகை செய்கிறார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள்.
If you disagree with them they'll kick you out of the church.
அவர்களோடு கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உங்களை சபை விட்டு விரட்டி விடுவார்கள்.
They are not spirit filled elders.
அவர்கள் ஆவியினாலே நிறைந்த மூப்பர்கள் அல்ல.
They are like all these other pastors.
மற்ற பாஸ்டர்களைப் போலவே அவர்கள் இருக்கிறார்கள்.
It's a shame when we have elders like that in our churches.
நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட மூப்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வெட்கத்துக்குரிய காரியம்.
That is the like the heathen.
அது புறஜாதியாரை போல.
Jesus said they lord it over them.
25 ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள்.
But it must not be like that with you verse 26.
26 ஆம் வசனம் லூக்கா 22 ஆம் அதிகாரம் உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது.
The greatest must be like the youngest.
உங்களிலே பெரியவன் சிறியவனை போல இருக்க வேண்டும்.
And the leader must be as a servant.
தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்கடவன்.
What a word.
என்ன வார்த்தை பாருங்கள்.
That is the verse I would give to every elder brother.
நான் ஒவ்வொரு மூப்பருக்கும் கொடுக்கக்கூடிய வார்த்தை இதுதான்.
The greatest must be like the youngest.
பெரியவன் சிறியவனை போல இருக்க வேண்டும்.
And the leader must be like the servant.
தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க வேண்டும்.
That is the best elder in our church whoever that is.
யாராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஆவியை கொண்டவர்தான் சிறந்த மூப்பர்.
If you don't have that you don't have the spirit of Christ.
உங்களுக்கு அது இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் இல்லை.
You are not filled with the holy spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை.
You may speak in tongues but you are not filled with the holy spirit.
அந்நிய பாஷை வேண்டுமானால் பேசிக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அங்கே இல்லை.
You are not Christ like.
நீங்கள் கிறிஸ்துவைப் போல இல்லை.
You are not fit to be an elder.
மூப்பராய் இருப்பதற்கு தகுதி இல்லை.
You are not even fit to be an older brother.
ஒரு மூத்த சகோதரனாய் இருப்பதற்கும் கூட தகுதி இல்லை.
You are not an example.
நீங்கள் ஒரு மாதிரி இல்லை.
You are a disgrace to the name of Jesus Christ.
தேவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள்.
We want to preach this and proclaim it in all of our churches.
இந்த காரியங்களை நாம் நம்முடைய எல்லா சபைகளிலும் பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது.
This is how we become free.
இப்படி தான் நாம் விடுதலையாக முடியும்.
You know why we want to lord it over others?
ஏன் நாம் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறோம் தெரியுமா?
Because we are enslaved inside.
ஏனென்றால் உள்ளே நாம் அடிமைப்பட்டிருக்கிறபடியாலே தான்.
We are not secure that God my father has made me a servant of others.
என்னுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய தேவன் மற்றவர்களுக்கு என்னை பணிவிடைக்காரனாய் ஆக்கி இருக்கிறார் என்பதை என்கிற காரியத்தில் நமக்கு நிச்சயம் இல்லை.
Anybody who wants to show others I'm spiritual.
நான் ஆவிக்குரியவன் என்று யாரெல்லாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார்களோ
he is insecure.
அவர்கள் பாதுகாப்பற்ற உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
It's a spirit of an orphan.
அது ஒரு அனாதையினுடைய ஆவி.
An orphan has that desire.
ஒரு அனாதைக்கு தான் அந்த வாஞ்சை இருக்கும்.
I must show others I'm a great preacher.
நான் ஒரு பெரிய பிரசங்கியாக என்பதை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும்.
I must show others I'm anointed.
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்பதை காண்பிக்க வேண்டும்.
I must show others I've got very clever ideas from the Bible.
வேதத்திலிருந்து எனக்கு புத்திசாலித்தனமான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும்.
Do you have such feelings?
இப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதா?
I don't blame you.
நான் உங்களை குறை சொல்லவில்லை.
But I want to say you are an orphan.
ஆனால் நீங்கள் ஒரு அனாதை என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.
You don't know God as a father.
தேவனை உங்கள் தகப்பனாக நீங்கள் அறியவில்லை.
ask God to help you
devane enak udavi seiyum endru kelungal
to get rid of this orphan attitude
inda anadhayinudaiya manappanmai aandavare poga vendum endru kelungal
and be secure in your father
ungalaiya thagappanathile paadhugaappanarodu kuda irungal
he made you in a certain way be that
avar ungalai oru vidhamaga padaithirukkar endru sonnal adhu pola irundu vidungal
you know look at all the flowers God makes
devan padaitha pookalai ellam paargal malargalai paalunga
one flower does not try to become like another flower
oru malar innoru malarai pola maara vendum endru virumbugiratha
everybody admires the rose
ellarum roja poovai mechi
But some other flower says okay God has made me not a rose he has made me some other flower
சில பூக்கள் தேவனனை ரோஜாவாக உண்டாக்கவில்லை வேற ஒரு பூவாக உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன்
I'm happy this is the flower God made me
என்னை இந்த மலராகத்தான் தேவன் படைத்திருக்கிறார்
See God hasn't made us all alike
நம்ம எல்லாரையும் தேவன் ஒரே விதமாய் உண்டாக்கவில்லை
Are you happy the way God made you
தேவன் உங்களை படைத்த விதத்திலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டா
Or you want to show that you're better than others
ஆனால் மற்றவளை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்பதை காண்பிக்க விரும்புகிறீர்களா
That is one of the main reasons for slavery
அடிமைத்தனத்திற்கு இது முக்கியமான ஒரு காரணம்
When you are content with what God has made you to be
தேவன் உங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று உண்டாக்கி இருக்கிறாரோ அதிலே உங்களுக்கு மனரம்யம் இருந்தால்
You will really be free
உண்மையாலுமே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்
See Hebrews in chapter 13.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம்.
This is a beautiful verse here.
அருமையான ஒரு வாக்கியம் இருக்குது.
Verse 5 let your character be free from the love of money being content with what you have.
பணாசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள்.
Be content with what you have.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
How many of you can honestly say I am perfectly content with what I have.
உங்களிலே எத்தனை பேர் நான் எப்படி இருக்கறனோ அப்படி இருப்பதிலே எனக்கு மனரம்யமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்?
When my wife and I got married and we lived in a 3 meter by 3 meter house we were quite happy.
நானும் என்னுடைய மனைவியும் திருமணமான பிறகு
3 meter by 3 meter room.
3 மீட்டருக்கு 3 மீட்டர் உள்ளதான ஒரு அறையிலே தான் நாங்கள் வாழ வேண்டி இருந்தது.
I said, I'm quite happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னேன்.
We used to get about 150 rupees a month.
ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு சம்பளம் 150 ரூபாய் தான் வருமானம் வரும்.
Not we get some gifts here and there.
இங்கேயும் அங்கேயும் வெகுமதியாக 150 ரூபாய் தான் வரும்.
We will live with that.
அதை வைத்து வாழ்வோம் என்று சொன்னோம்.
We never got into debt.
கடன் படவே இல்லை.
We were happy with what we had.
எங்களுக்கு இருக்கிறவைகளிலே சந்தோஷமா இருந்தோம்.
And that's how God let us
இப்படி தான் தேவன் எங்களை வழி நடத்தினார்
a little later god gave us more
அதற்கு பிறகு தேவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தார்
he tested us to see are you content with what you have
உனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நீ இருக்கிறாயா என்பதை தேவன் எங்களை சோதித்து பார்த்தார்
today we find so many young people they want this and they want that and they want the other thing they get into debt
இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய अनेक வாலிபர்கள் அவங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி கடன்படுகிறார்கள்
you're not content with what you have
உங்களுக்கு இருக்கிறவைகளிலே உங்களுக்கு மனரம்யம் இல்லை
then you're a slave
அப்படியானால் நீங்கள் ஒரு அடிமை
a man is free when he is content with what he has
ஒரு மனிதன் தனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணும் பொழுது அவன் விடுதலையாக இருக்கிறான்
don't think that you should have what other people have
மற்றவர்களுக்கு இருக்கிறது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ண வேண்டாம்
in those days we never wanted what other people had
அந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எண்ணவில்லை
we were happy with what we have
எங்களுக்கு இருக்கிறவைகளிலே சந்தோஷமா இருந்தோம்
in those days this is I'm talking about 40 years ago
நான் 40 ஆண்டுகள் முன்பதாக சொல்கிறேன்
I didn't even have money to buy a new shirt.
ஒரு புது சட்டை வாங்குவதற்கு கூட எனக்கு பணம் இல்லாத இருந்தது.
So when my collar tore,
என்னுடைய காலர் கிழிந்து விட்டால்
because I used it so often.
அடிக்கடி அந்த சட்டையை பயன்படுத்தினதுனால காலர் கிழிந்து விடும்.
I would give my shirt to my wife.
என்னுடைய சட்டையை என்னுடைய மனைவி இடத்திலே கொடுப்பேன்.
She would take out the collar and reverse it and put it the other way.
அந்த காலரை அப்படியே பிரித்து அந்த காலரை திருப்பி வைத்து தைத்து விடுவார்கள்.
And I could wear that shirt for a few more years.
இன்னும் ஒரு சில ஆண்டுகள் அந்த சட்டையை நான் அணிய முடிந்தது.
But Anal decided I will not borrow money to buy a shirt.
ஒரு சட்டையை வாங்குவதற்கு நான் கடன் வாங்குனதே கிடையாது.
If fish was expensive, we won't eat fish. Simple.
மீன் விலை ஜாஸ்தியா இருக்கும். அதனால மீனை நாங்க சாப்பிட மாட்டோம்.
Because I don't want to get into debt.
ஏனென்றால் நான் கடன் பட விரும்பவில்லை.
I will be content with what God has given me.
தேவன் எனக்கு கொடுத்தவைகளிலே நான் போதும் என்று இருந்தேன்.
I was a happy man.
நான் சந்தோஷமுள்ள மனிதனாக இருந்தேன்.
And the devil would harass me.
பிசாசு என்னை வதைப்பான்.
Oh, what a big officer you could have been in the Navy. What a lot of money you were earning, you stupid fellow. You left all that and come here to serve the Lord.
கப்பற்படையில் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய அதிகாரியாக நீங்கள் இருந்திருப்பீர். நீங்கள் எவ்வளவு வருமானம் வந்திருக்கும். இப்பொழுது எவ்வளவு புத்தியமான தீர்மானத்தை எடுத்து தேவ ஊழியராய் மாறிவிட்டீர்.
I said, Lord, I didn't choose this.
நானாக இதை தேர்வு செய்யவில்லை.
You called me.
நீர் என்னை அழைத்தீர்.
I obeyed you.
நான் கீழ்ப்படிகிறேன்.
I can say before God
தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும்
all my life I have been content with what I have had
என் வாழ்க்கையை முழுதுமாக எனக்கு இருக்கிறவைகளே போதும் என்று மனரமியமாக
இருந்திருக்கிறேன் that's why I never borrowed
ஆகவே தான் நான் ஒரு காலம் கடன் வாங்கவில்லை
god gave me a gift I was happy with that gift I did not envy somebody else's gift
தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் அதிலே சந்தோஷமாக இருக்கிறேன் வேறொருவருடைய வரம் எனக்கு வேண்டும் என்று நான் பொறாமைப்படவில்லை
I did not want anything which somebody else had
மற்றவளுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் எனக்கு இருந்தால் பரவாயில்லை என்று எண்ணினதில்லை
not his money not his gift nothing
அவருடைய பணமோ அவருடைய வரமோ எதுவுமே நான் எதிர்பார்க்கவில்லை
I looked at other full time workers and preachers in India and I said lord I don't want to be like that
நான் இந்திய தேசத்தில் உள்ள முழு நேர அனைத்து ஊழியர்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்குரிய காரணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன்
I want to be like Jesus
நான் இயேசு போல இருக்க வேண்டும்
the lord will test you for many years to see whether that is your desire
இதுதான் உங்களுடைய வாஞ்சையா விருப்பமா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு அநேக ஆண்டுகளாக தேவன் பல தருணங்களை தருவார்
when he sees you after many many years that you're going to be faithful you want to be like jesus
நீங்கள் உண்மையாலுமே இயேசுவை போலவே இருக்க வேண்டும் என்று உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்தால் ஆண்டவர் அதை பார்ப்பார்
he will make rivers of living water flow out from your life
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட்டு ஓட செய்வார்
even your enemies will come and bow down before you
உங்கள் சத்துருக்களும் கூட உங்களுக்கு முன்பாக வந்து தலை வணங்குவார்கள்
I've seen that
நான் அதை பார்த்திருக்கிறேன்
one of the words the lord gave me was this
தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான்
revelation 3
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம்
verse 8
எட்டாம் வசனம்
I have set before you an open door and no one can shut it
உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்
because you have very little power
ஏனால் உனக்கு இருக்கக்கூடிய பலம் கொஞ்சம்
but even though you got little power you have kept my word
உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் வார்த்தையை காத்து கொண்டாய்
you have not denied my name
நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை
now I will cause those of the synagogue of satan who say they are jews and are not but tell lies I will make them to come and bow down at your feet and acknowledge that I have loved you.
இதோ யூதரல்லாதிருந்தும் 9வது வசனம் தங்களை யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இது அவர்களின் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன்.
That's the word the Lord gave me many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பாக தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார்.
There are many people who are trying to oppose you, call you false prophet, heretic and all that.
உன்னை பொய் தீர்க்கதரிசி, கள்ளத்தீர்க்கதரிசி, பொய்யர் என்றெல்லாம் அநேகர் பொய் சொல்வார்கள்.
Warning people to close doors.
எங்கெல்லாம் நீ செல்கிறாய் அங்கெல்லாம் கதவை மூடு 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 என்று மக்களை எச்சரித்துக் கொண்டிருப்பார்கள்.
The Lord said to me, I have set before you an open door, nobody can shut it.
உனக்கு முன்பாக இதோ திறந்த வாசலை நான் வைக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார்.
You don't have power with money or influence like others
மற்றவளை போல உனக்கு பணத்தையும் செல்வாக்கையும் வைத்துக் கொண்டு உனக்கு வல்லமை இல்லை
you have kept my word
அல்ல நீ என் வார்த்தையை காத்து கொண்டாய்
you have not denied my name
என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை
you have been willing to be unpopular for my sake
என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக எனக்கு பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று நீ விரும்பினாய்
all these people who oppose you
உன்னை எதிர்க்கிற அந்த மக்கள் எல்லாரும்
one day they will acknowledge
ஒரு நாளிலே அவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள்
that I have loved you
நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வார்கள்
and we are seeing that today
இன்றைக்கு நாம் அதை பார்த்திருக்கிறோம்
many who opposed us
நம்மை எதிர்த்து அநேகர்
criticized us
குறை சொன்னவர்கள்
today their mouth is shut
இன்றைக்கு அவருடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது
they don't acknowledge that we are great people no
நாம் பெரிய மக்கள் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறது இல்லை
I don't want anybody to acknowledge I am a great man
நான் ஒரு பெரிய மனிதன் என்பதை யாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை
because I am not a great man
என்ன நான் பெரிய மனிதன் அல்ல
I am an ordinary man
நான் சாதாரண மனிதன்
what does it say
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது
they will acknowledge that Jesus has loved me.
இயேசு என்னை நேசித்திருக்கிறார் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
That is what they will recognize.
அதுதான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
Here is a man whom God seems to be loving very much.
தேவன் அதிகமாக நேசிக்கிற அன்பாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள்.
Do you want that testimony?
உங்களுக்கு இந்த சாட்சி வேண்டுமா?
Or do you want a testimony you are a great man?
அல்லது நான் ஒரு பெரிய மனிதன் என்கிற சாட்சி உங்களுக்கு வேண்டுமா?
Our testimony should be this.
நம்முடைய சாட்சி இதுவாக தான் இருக்க வேண்டும்.
At the end of our life.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே
other people say that was a man whom god really loved
indha manidhan unmayalume devan anba irundha oru manidhan
that was a man whom jesus really loved
unmayalume yesu nesitha oru manidhar
look at what all god did for him even though so many men tried to oppose him
anega makkal edirka aarambithalum devan seidirukkira kaaryangalai paarungal
god was on his side
devan avarude pakkathil irukkar
that's the only thing that matters brothers and sisters
sagodara sagodhari idu ondre kaaryam
that is the truth that will make us free
indha satyam dhaan nammai vidudhiyaakkum
Lord I don't want the support of men.
ஆண்டவரே நான் ஒரு மனிதனை நான் பக்கமா இருந்து சார்ந்து கொள்ள விரும்பவில்லை.
I want you to support me.
ஆண்டவரே நீர் என்னை தாங்க வேண்டும்.
And if God is for me,
தேவன் என் பக்கத்தில் இருந்தால்
who can be against me?
எனக்கு விரோதமா இருப்பவன் யார்?
Are you sure that God is for you?
தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார் உன் சார்பாக இருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்கிறாயா?
You know I find some elders
சில மூப்பர்கள்
they try to make a little party in the church.
தங்களை சபையிலே கட்சி சேர்க்கிறார்கள்.
Get this fellow to admire me, support me.
ஓ எனக்கு என்ன எனக்கு ஆமாம் போடுவதற்கு இவர் அவர் அவர் என்று சொல்லி பங்கமாய் சேர்க்கிறார்.
So one day if there's a trouble, these fellows will all come to support.
பிரச்சனை ஒரு நாளைக்கு வந்துருச்சுனா அவனுடைய சிஷ்யலாம் அவங்க பக்கம் இருப்பாங்க.
These are all orphan elders.
இவர்கள் எல்லாரும் அனாதை மூப்பர்கள்.
They don't have a father.
அவளுக்கு தகப்பன் இல்லை.
If they had a father in heaven,
அவளுக்கு பரலோகத்திலே தகப்பன் இருந்தால்,
they would not seek for the support of anybody in their church.
சபையிலே யாரும் தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று விரும்ப எதிர்பார்க்க மாட்டார்.
I mean we've been in the church, building churches for 35 years.
35 ஆண்டுகளாக படங்கள் இடங்களிலே சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம்.
I can say before God that I have never once wanted the support of any man.
நான் தேவனுக்கு முன்பாக ஒன்றை சொல்ல முடியும், எந்த ஒரு மனிதனுடைய சப்போர்ட்டும் ஆதாரமும் எனக்கு நான் நாடவில்லை.
In Bangalore, brother Ian Robson is my closest co-worker.
பெங்களூர் சபையிலே என்னுடைய நெருங்கிய உடன் ஊழியர் சகோதரர் இயன் ராப்சன்.
I haven't even cared for his support.
அவருடைய ஆதாரம் கூட எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் தேடவில்லை.
I don't want your support.
எனக்கு அவருடைய சப்போர்ட் தேவையில்லை.
If I disagree with you, I'll tell you, brother Ian, I disagree with you.
சகோதரர் இயன் அவர்களே, உங்களிடத்தில் இந்த காரியத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நேரடியாக அவருடைய சொல்வேன், இந்த காரியத்தில் எனக்கு கருத்து ஒற்றுமை இல்லை என்று சொல்லிவிடுவேன்.
If I feel he's wrong, I'll say, brother, I think you're wrong.
இது தவறு என்று நான் சொன்னால் சகோதரன் இது தவறு என்று சொல்லிவிடுவேன்.
I'm not afraid he will leave me and run away.
அவர் என்னை விட்டு போய்விடுவார் என்ற பயமெல்லாம் எனக்கு இல்லை.
Okay, if you want to run away, run away.
நீங்கள் அப்படி போக வேண்டும் என்று சொன்னால் போங்கள்.
I don't want anybody's support.
யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை.
I don't want support of anybody in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் யாரும் என்னை சப்போர்ட் பண்ண வேண்டும் என எனக்கு தேவையில்லை.
I don't want brother Prabhakar to support me.
அவர் பிரபாகர் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று நான் தேடவில்லை.
When almighty God is supporting me, why do I need any human being?
சர்வ வல்லமையுள்ள தேவனே என் சார்பாக இருக்கும்போது எனக்கு எதற்கு மனிதனுடைய சப்போர்ட்?
If almighty God is supporting you, why do you want the support of anybody in your church?
சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் சார்பாக நிற்கிறார் என்று சொன்னால் ஏன் சபையிலே உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக ஆளை தேடுகிறீர்கள்?
And you will know almighty God is supporting you when you have the spirit of a servant.
உங்களுக்கு ஒரு பணிவிடைக்காரனுடைய ஆவி இருக்குமே என்று சொன்னால் தேவன் கண்டிப்பாக உங்கள் சார்பாக இருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
When you try to lord it over others, that is because you don't have God supporting you.
மற்ற மக்கள் மீது அதிகாரம் செலுத்த நீங்கள் விரும்பினால் தேவன் உங்கள் சார்பாக இல்லை, ஆகவே தான் அப்படி செய்கிறீர்கள்.
God supports the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர் பக்கமாக தாங்குகிறார்.
And when God supports us, we become completely free.
தேவன் நம்மை தாங்கும் பொழுது நாம் முற்றிலுமாக விடுதலையாகுவோம்.
Even the devil himself cannot oppose us.
பிசாசே நம்மை எதிர்க்க முடியாது.
He will run.
அவன் ஓடிப்போவான்.
He will run in front of you.
உங்களுக்கு முன்பாக அவன் ஓடிப்போவான்.
That is freedom.
இதுதான் விடுதலை.
He will not be able to enter your home.
உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக அவன் நுழைய முடியாது.
He will not be able to enter your church.
உங்களுடைய சபைக்குள்ளாக நுழைய முடியாது.
That's the type of life God wants you and me to live.
நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Let's humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்துவோம்.
And say, Lord, make me a servant.
என்னுடைய பணிவிடைய காரணமாய் மாற்றும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to live on earth as Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போலவே இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு உதவி செய்கிறாக.
To fear you, reverence you.
உமக்கு பயந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் மதித்து நடக்க உதவி
செய்யும். Walk in humility all our days.
உம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் தாழ்மையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
Because we know that you support the humble.
ஆண்டவரே, நீ தாழ்மையுள்ளவர்கள் சார்பாக நிற்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.